புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐநா சபையானது முதல் முதல்ல அதிகாரப்பூர்வமாக உலக பிரெய்லி தினத்தை 2019 ஜனவரி 4 அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்திருக்காங்க. பார்வையற்றோர் படிக்க உதவக்கூடிய பிரெய்லி எழுத்து முறையை கண்டறிந்த லூயிஸ் பிரெய்லி அவங்களுடைய பிறந்த தினமான ஜனவரி 4 அன்னைக்கு தான் உலக பிரெய்லி தினம் கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரி ஓய்வு பெற்ற வரலாற்றுத்துறை பேராசிரியர் முனைவர் கே ராதாபாய் அவர்கள் இன்று உலக பிரெய்லி தினத்தை முன்னிட்டு கண்ணொளி தந்த லூயிஸ் பிரெய்லி குறித்த பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராதாபாய், புதுக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியிலே 1994 முதல் 2018 வரலாற்றுத்துறை பேராசிரியராக பணியாற்றி பணிவு நிறைவு பெற்றுள்ளேன். 1984 முதல் 1989 இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் பார்வையற்றோர் மறுவாழ்வு பற்றிய வரலாறு என்ற தலைப்பிலே ஆய்வு கட்டுரையை திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்து 1991 முனைவர் பட்டம் பெற்றேன். தென்னிந்தியாவிலேயே முனைவர் பட்டம் பெற்ற முதல் பார்வையற்ற பெண் என்ற சாதனையை படைத்திருக்கிறேன். சமீபத்திலே என்னுடைய ஆய்வு கட்டுரையை புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன். அதாவது பார்வையற்றோர் வந்து இந்த பிரெயில் எழுத்து முறைங்கிறது அவர்களுக்கு படிப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. லூயி பிரெயில் என்பவர் அவருடைய வரலாற்று சுருக்கத்தை சுருக்கமா சொல்லிடுறேன். அவர் 1809 பிரான்ஸ் நாட்டிலே ஒரு கிராமத்திலே பிறந்தார். இவருடைய அப்பா வந்து தோல் பொருட்கள் செய்யக்கூடிய வேலையை செய்து வந்தார். அதாவது தோலினால் பணப்பைகள் செய்தல், கைப்பைகள் செய்தல், காலணிகள் செய்தல், அந்த மாதிரி தொழில் செய்துட்டு வந்தாரு. இந்த லூயி பிரெய்ல் 3 குழந்தையாக இருக்கும் பொழுது அவங்க அப்பா அந்த பட்டறையில போய் வேலை செய்யறப்போ அந்த ஊசி அந்த கண்ணில் அவருடைய கண்ணுல குத்திடுறதுனால அவருக்கு பார்வை இழப்பு ஏற்படுகிறது. ஒரு கண்ணில் பார்வை இழப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் அடுத்த கண்ணிலையும் பார்வை இழப்பு ஏற்பட்டது. ஒரு 10 இருக்கும் பொழுது பாரிஸ் நகரிலே ஒரு இருக்கக்கூடிய ஒரு பார்வையற்றோர் பள்ளியிலே இவர் சேர்க்கப்படுகிறார். இந்த பாரிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி தான் உலகத்திலேயே முதல் முதலாக பார்வையற்றோருக்காக உருவாக்கப்பட்ட பள்ளி. வாலண்டின் ஹாய் என்பவர் அந்த பள்ளியை உருவாக்கினார் 1784. இந்த பார்வையற்றோர் பள்ளியில லூயி பிரெயில் போய் சேர்றாரு. இவருக்கு ஒரு 10 இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் அங்கேயே பள்ளியில ஆசிரியராகவும் பணியாற்றுகிறார். இவர் அப்போ அங்க இருக்கிறப்ப சார்லஸ் பார்பியர் என்ற ஒரு இராணுவ அதிகாரி அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்றாரு. அவர் வந்து போர் வீரர்கள், அதாவது இராணுவ வீரர்கள் இருட்டில மத்தவங்களுக்கு தெரியாம சீக்ரெட் மெசேஜ் பரிமாறிக்கிறதுக்காக ஒரு 12 வைத்து ஒரு எழுத்து முறைய அந்த சீக்ரெட் கோடு ஒன்னு உருவாக்குறாரு. சோ அதை பற்றி விளக்கி சொல்றப்போ லூயி பிரெய்லுக்கு அதை பற்றி தெரிய வருது. அப்போ லூயி பிரெய்ல் என்ன பண்றாருன்னா, ஏன் வந்து இருட்டுல அவங்க ரகசியமா படிக்கிறத பார்வையற்றவர்களுக்கு எதையே படிக்க வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்குகிறார் ஒரு 6 வைத்து. ஒருவேளை லூயி பிரெய்ல் பிரெய்ல் எழுத்து முறையை கண்டுபிடிக்கல அப்படின்னா பார்வையற்றவர்கள் இன்னைக்கு அவங்களுக்குன்னு ஒரு எழுத படிப்பதற்கான ஒரு எழுத்து முறை இல்லாமலே இருந்திருப்பார்கள். சோ அதனாலதான் அவர் பிறந்த நாளான ஏன்னா ஜனவரி 4, 1809 பிறந்தார் அவரு, அந்த நாளை நம்ம லூயி பிரெய்ல் தினமாக கொண்டாடுகிறோம். அதாவது பிரெய்ல் அப்படிங்கிறது ஒரு 6 நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கங்க, சின்ன சின்னதா. அதாவது அந்த 6 வந்து நம்ம தொட்டு பார்த்தா விரல் நுனியில தெரியற மாதிரி இருக்கும். அந்த 6 ரெண்டு செங்குத்து கோடா, ரெண்டு வெர்டிக்கல் லைன் செங்குத்து கோடா இருக்கும். அதாவது 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு, அதாவது 1 பக்கத்துல நாலாவது புள்ளி, ரெண்டு ரெண்டாவது புள்ளிக்கு பக்கத்துல அஞ்சாவது புள்ளி, மூணாவது புள்ளிக்கு பக்கத்துல ஆறாவது புள்ளி. இந்த ஆறு புள்ளிகளை மாற்றி மாற்றி வைத்துதான் நம்ம வந்து எல்லா மொழிகளையுமே இதுல வந்து எழுதிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 1, 2, 3, 4, 5, 6 சொன்னேன் இல்லையா, அதுல வந்து டாட் ஒன் மட்டும் வச்சீங்கன்னா ஏ, 1 and 2 வச்சா பி, 1 and 4 வச்சா சி. அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒரு புள்ளி அவங்க வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம கத்துக்கணும். எழுதுறப்போ அதுக்குன்னு ஒரு பிரெயில் ஸ்லேட் இருக்கு, ஒரு ஸ்டைலஸ் ஒன்று இருக்கும். அந்த பிரெயில் ஸ்டைலஸ் யூஸ் பண்ணி இப்ப நீங்களா பேனா பேப்பர் வச்சு யூஸ் பண்ற மாதிரி, அந்த பிரெயில் பேப்பர் அதுல வச்சு அந்த புள்ளிகள் கொடுக்கற மாதிரி செல்ஸ், அதுக்கான கைடு இருக்கும். அந்த செல்ஸ்ல வந்து இப்ப எனக்கு ஏ மட்டும் வேணும்னா டாட் ஒன் மட்டும் நான் எழுதுவேன். ஸோ அதுதான் வந்து பிரெயில் முறை. இதுல வந்து எழுதுறப்போ வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் எழுதுவோம், அப்போ அந்த புள்ளிகள் வந்து அந்த பேப்பர்ல பின்னாடி பக்கம் விழும், ரிவர்ஸ்ல விழும். அதை வந்து திருப்பி வச்சு இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் நார்மலா நீங்களா படிக்கிற மாதிரி நாங்களும் படிப்போம்.
மேடம், இப்ப பிரெய்லி முறைய மாணவர்களுக்கு எந்தெந்த முறைகளை கற்பிக்கப்படுது மேடம்?
ஆக்சுவலா பிரெய்ல் முறை உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி மூன் டைப் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் ஆஃப் லெட்டர்ஸ் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னா, நீங்க சில இன்விடேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது எம்பாஸ்டு லெட்டர்ஸ், அந்த எழுத்தை வந்து தடவி பார்த்தா அந்த வடிவம் வெளியில தெரியற மாதிரி, இப்ப நிறைய கல்வெட்டுக்கள்ல கூட அந்த மாதிரி பொறிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த எம்பாஸ்டு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் படிச்சாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஏன்னா ஒவ்வொரு ஒரு லெட்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த லெட்டர் வரப்ப இது என்ன படிச்சோம்னு மறந்து போயிடும். ஸோ அந்த வடிவங்கள் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது பார்வையற்றவர்களுக்கு, கையால தொட்டு பார்த்து படிக்கிறது அப்படிங்கிறது. இது வந்து கொஞ்சம் அந்த புள்ளிகள் வந்து ஈஸியா இருக்கும். எந்த முறைகள் அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு அந்த ஆறு புள்ளிகள் வைக்கிறதுக்கு கத்து தருவாங்க. அந்த ஆறு புள்ளிகளும் ஒவ்வொரு செல்லுலையும் சின்ன சின்ன குட்டி குட்டி செல்லா இருக்கும், அந்த செல்லுல ஆறு புள்ளிகள் வைக்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன புள்ளி அப்படிங்க நான் சொன்னேன் இல்லையா, டாட் ஒன்னா ஏ, டாட் 1 and 2 பி, டாட் 1 and 4 சி அப்படிங்கிறத அவங்கள மனப்பாடம் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள அந்த ஸ்லேட்ல வச்சு எழுத வைக்கணும். இப்ப ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்களெல்லாம், எனக்கு நான் 1969 போய் பிளைண்ட் ஸ்கூல்ல சேர்ந்தேன், அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டையில அந்த ஆறு புள்ளி இருக்கும், குட்டி குட்டி ஆணியா இருக்கும், அந்த ஆணியை வந்து அதுல ஃபிக்ஸ் பண்ணி எங்களுக்கு வந்து எழுத சொல்லி கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடு சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் டெக்னாலஜி இதுனால அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் டெக்னாலஜிக்கலாவும், இப்ப ஒரு கம்ப்யூட்டர்ல நிறைய இப்ப டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு. பிரெயில்ல நம்ம டைப் பண்ணோம்னா சைட்டட் பிரிண்ட் அவுட் வந்து சைட்டட்ல வர மாதிரி, அதே மாதிரி சைட்டட்ல டைப் பண்ணோம்னா பிரெயில்ல பிரிண்ட் அவுட் வர மாதிரிலாம் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்தது. ஸோ இதுதான் வந்து பேசிக் மெத்தட் ஆஃப் டீச்சிங் பிரெயில்.
இப்ப இந்த பிரெயிலி முறைய கற்றுக்கொள்ளும் போது இதுல என்னென்ன மாதிரியான சிரமங்கள் அடைய வேண்டியிருக்கு மேடம்?
சிரமங்கள் அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து நம்ம பார்வையற்ற குழந்தைகளுக்கு இதுதான் ஒரு மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறத புரிய வைக்கணும். அப்புறம் எனக்கே என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லை, இப்போ எழுதுறப்ப வந்து ரைட் சைடில் 1 and 1, 2, 3, லெஃப்ட் சைடில் 4, 5, 6, ஆனால் அது திருப்பி திருப்பி வச்சு படிக்கிறப்போ லெஃப்ட் சைடு 1, 1, 2, 3, ரைட் சைடு 4, 5, 6 வரும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து எழுதுறப்போ இப்படி, படிக்கிறப்போ திருப்பி வச்சு படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு புரிய வைக்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு. அது கொஞ்சம், ஏன்னா நானே சின்ன குழந்தையா இருக்கிறப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த 1, 2, 3 யூஸ்வலா லெஃப்ட் 1, 2, 3, ரைட் சைடு 4, 5, 6 அப்படிங்கிறத நான் தலைகீழே தான் ரொம்ப நாள் வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து பஞ்சநாதன் சாருன்னு ஒரு சார் தான் அந்த தப்பை கண்டுபிடிச்சு திருத்தினார். ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும், ஆனா அது புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப இதுவா போயிரும். அப்புறம் பிரெயில்ல இன்னைக்கு வந்து என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து பிரெயிலோடைய யூசேஜ் அது கஷ்டம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஈஸி, அதாவது நம்மளே நம்மளை எழுதிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் அதுல ஒரு பெரிய அட்வான்டேஜஸ். ஆனா இன்னைக்கு வந்து டெக்னாலஜிக்கலி கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் ரீடிங் சாப்ட்வேர் எல்லாம் நிறையவே வந்துருச்சு. அதனால அதை வச்சு பிள்ளைங்களுக்கு நம்ம பிரெயில வந்து நல்லாவே சொல்லி கொடுத்துடலாம்.
இப்ப மாணவர்கள் எந்தெந்த வகையில எல்லாம் இம்முறைய கற்றுக்கொள்ளலாம்?
பிரெயில் ஸ்லேட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுலயே, அதாவது அதுல வந்து நிறைய வகைகள் இருக்கு. பிரெயில் போர்டு, கைடு, ஒரு கைடு ஒன்று இருக்கும். அதுல வந்து இப்போ நீங்கெல்லாம் பரீட்சை எழுதுறதுக்கு ஒரு பேடு யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதே மாதிரி, ஆனா இது கொஞ்சம் திக்கா இருக்கும், அதுக்கு ஒரு கிளிப் இருக்கும், அதை போட்டுட்டு அதுல வந்து ஸ்டைலஸ் வச்சு எழுதுறது. அப்புறம் அதே மாதிரி அதுல நிறைய இருக்கு, 4 லைன் கைடு மட்டும் தனியா இருக்கும், 27 லைன் பிரெயில்னு நிறைய இது இருக்கு. ரெண்டாவது இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா, பிரெயில்ல நம்ம ஸ்லேட்ல எழுதுறதுக்கும் அதுக்கப்புறம் டைப்ரைட்டர்லாம் வந்துருச்சு. நீங்க டைப்ரைட்டர் எழுதுறப்போ ஒரு சைடு ஒரு 3 புள்ளி இருக்கும், இன்னொரு சைடு 3 புள்ளி இருக்கும், நடுவுல ஸ்பேஸ் பார் இருக்கும். அப்போ அந்த புள்ளிய வந்து நீங்க தட்டணும். ஸோ இந்த மெத்தடு வேற, அந்த மெத்தடு வேற, ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும்.
நீங்க பிரெய்லி முறையை கத்துக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் அறியாத விஷயமா இருந்தது, காலப்போக்கில் நீங்க என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க மேடம்?
எனக்கு முதல்ல பிரெயில்னு ஒண்ணு இருக்குங்கிற விஷயமே தெரியாது, ஏன்னா எனக்கு பிறவியில இருந்தே பார்வை கிடையாது. 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்க சொந்த ஊர் வந்து உசிலம்பட்டி, மதுரை பக்கத்துல. 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட போய் அதே அந்த லோக்கல் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அப்பெல்லாம் போர்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னே தெரியாது எனக்கு. ஆனா அந்த டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு கைட் பண்ணதை வச்சு 3rd கிளாஸ் வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறமா தான் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி பார்வையற்றோர் பள்ளி இருக்கு, பிரெயில்னு ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. என்ன சொல்ல போனா, அப்பா வந்து அவர் ஜெயராமன் ஒரு சார் இருந்தார் மதுரையில். அவர் வந்து ஒரு இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த பிளைண்ட் அப்படின்னு வச்சிருந்தாரு. அவருமே பார்வையற்றவர். ஆனா அப்போ அந்த காலத்துல அவர் டிகிரி எல்லாம் முடிச்சிருந்தாரு. அவர்கிட்ட எங்க அப்பா போய் பிரெயில கத்துக்கிட்டு அவர் தான் என்கிட்ட வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பிரெயில் முறைய சொல்லி கொடுத்தாரு. ஆனா எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருந்தது. எங்க அப்பாட்டையே கேட்டேன், ஏன்னா சாதாரணமா பிரிண்டட் லெட்டர்ஸ் எழுதுறப்போ கேபிட்டல் லெட்டர்ஸ் ஈஸியா எழுதுனேன், ஆனா ஸ்மால் லெட்டர்ஸ் எனக்கு ரொம்ப எழுத வரல. அப்ப அப்பாட்ட கேட்டேன், இவ்வளவு ஈஸியா ஒரு ஏபிசிடி இருக்கிறப்ப நான் என்னை எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுத சொன்னீங்க அப்படின்லாம் கேட்டேன். ஏன்னா அப்ப வந்து எனக்கு பிரெயில் தான் சூட்டபிள்னு எனக்கு தெரியாது 3rd கிளாஸ் படிக்கிறப்போ. அதுக்கப்புறமா தான் 4th ஸ்டாண்டர்ட்ல போய் பிளைண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. அப்பாதான் முதல்ல பிரெயில் எழுத்து அந்த புள்ளியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பிளைண்ட் ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டாங்க, அங்க கத்துக்கிட்டேன். நான் தான் முதல்ல சொன்னேன்ல, அந்த லெப்ட் சைடு ரைட் சைடு அப்படிங்கிற கான்செப்ட் புரியாததுனால நான் ரொம்ப நாளா தப்பா எழுதிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் அந்த சார் கரெக்ட் பண்ணாரு. அதுதான் நான் இது பண்ணது. ஆனா பிரெயில் எழுத கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே பண்ணேன். ஆனா எங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் புக்ஸ் வந்து பிரெயில் அவைலபிளா கிடையாது. ஒரு கிளாஸ்ல நாங்க ஒரு 10-15 பேர் இருந்தோம் அப்படின்னா, அந்த கிளாஸ்க்கு தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் மட்டும் ஒரே ஒரு காப்பி ஆஃப் புக் இருக்கும். அது அந்த அதை வச்சுட்டு தான் நாங்க எல்லாருமே படிக்கணும்னு. மத்தபடி சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெய்லர் ஃப்ரேம்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், அதை வச்சு கணக்கு போடுவோம். இப்போதான் கொஞ்சம் இதெல்லாம் வந்துருச்சு, அபாகஸ்லாம் வந்துருச்சு. ஆனா அப்போ ஒரு டெய்லர் ஃப்ரேம்னு ஒரு மேத்தமெட்டிக்கல் எய்ட் இருக்கும், அதை வச்சுதான் நாங்க யூஸ் பண்ணி படிச்சோம். நான் பிரெயில் புக்ஸ் வந்து போதுமான அளவு அவைலபிளா இல்லை, அந்த பிரச்சனை இருக்குதான், இருக்கதான் செய்யுது. ஏன்னா நிறைய பிரெயில் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துருச்சு, ஆனாலும் பிரெயில் புக்ஸ் எல்லாருக்கும், ஆளுக்கு ஒரு புஸ்தகம் அப்படிங்கிற நிலைமை வரல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, காஸ்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது வந்து அந்த ஒரு சிரமம் இருந்தது. எல்லா புத்தகங்களுமே எங்களுக்கு பிரெயில்ல கிடைக்கல. காலேஜ் படிக்கிறப்பவும் நாங்களா தான் எழுதி படிச்சோமே தவிர புக்கெல்லாம் பிரெயில்ல வந்து அவைலபிலிட்டி கிடையாது.
பிரெயிலுடைய பயன்பாடு தற்காலத்துல எவ்வாறு இருக்கு மேடம்?
உண்மையை சொல்ல போனோம்னா, இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் பிரெயில ரொம்ப யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அதை வந்து நான் ஒரு தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டதுனால அவங்க வந்து நிறைய அந்த கம்ப்யூட்டர்ல ஸ்கிரீன் ரீடிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு காலத்துல பிரெயில மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்தோம். அதுக்கப்புறம் கேசட் ரெக்கார்டர்ல புக்ஸ், டாக்கிங் புக்ஸ் சொல்லிட்டு கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை கேட்டு படிப்போம். இப்போ அதே மாதிரி அதுக்கப்புறம் ஆடியோ புக்ஸ் நிறைய வந்தது. இப்ப வந்து ஸ்கிரீன் ரீடிங் சாப்ட்வேர்ல ஒரு சைட்டட் பர்சன் எந்த மாதிரி புக் படிப்பாங்களோ, எவ்வளவு வேகத்துல படிப்பாங்களோ, அதே மாதிரி ஒரு பார்வையற்றவராலும் படிக்க முடியும். கம்ப்யூட்டர், இன்னைக்கு மொபைலு எல்லாத்துலயுமே, இதுல வந்து அந்த மெமரி கார்டு, பென்ட்ரைவ், இதுல எல்லாம் நிறைய புக்ஸ் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ பிரெயில் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு பேஜ், ஒரு பிரிண்டட் பேஜ் எழுதுற சூழல்ல நாங்க வந்து அதை ரெண்டு பேஜ் மூணு பேஜ் எழுதணும். அப்பதான் அந்த மேட்டரை வந்து இதுக்குள்ள எழுத முடியும். ஸோ இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். ரெண்டாவது, இந்த ஸ்டோரேஜ் ஒரு பிரச்சனை, ரொம்ப ஸ்பேஸ் தேவைப்படும். இப்போ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜா தெரியறதுனால இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் ரொம்ப பிரெயில ப்ரிஃபர் பண்றது இல்லை. இன்னும் சொல்ல போனா ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வர பசங்களுக்கு, நிறைய பிள்ளைங்களுக்கு பிரெயிலே தெரிய மாட்டேங்குது. ஆனா பிரெயில்ங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். என்னதான் நம்ம கம்ப்யூட்டர், இந்த ஸ்கிரீன் ரீடிங் சாப்ட்வேர் எல்லாம் வந்துட்டாலும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நாமளே எழுதி வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா பிரெயில் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது இன்றைய ஜெனரேஷன் புரிஞ்சுக்கணும்.
மேடம், இப்ப மாணவர்கள் எளிதில அறிந்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான எளிய வழிமுறைகளை சொல்றீங்க மேடம்?
அப்படின்னா, இன்னைக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய அதே சமயத்துல நிறைய டைவர்ஷனும் இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, செல்போனையே நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், நம்ம கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய தேவை என்ன, நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத எல்லாரும் ஒரு கோல் செட் பண்ணிட்டு அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் வந்து இமீடியட் ரிசல்ட் எதிர்பார்க்கிறாங்க. அந்த ஒரு ஆட்டிடியூட், ஏன்னா இன்னைக்கு வந்து இமீடியட்டா எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே நமக்கு ஹார்ட் ஒர்க்னால தான், எதுவுமே இப்போ இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட் உடனே வந்துடல, காலங்காலமா இருந்ததுனால தான் இந்த டெவலப்மெண்ட் வந்திருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு, டைவர்ஷனும் இருக்கு. அதுல வந்து எது நல்லது அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்து அந்த துறையில ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு நான் சொல்லிக்க ஆசைப்படுறது.
மேடம், இன்றைய கால பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் நீங்க ஒரு என்ன மாதிரியான ஒரு அறிவுரையா சொல்றீங்க மேடம்?
ஆக்சுவலா இளைஞர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், ஒரு நம்ம கிட்ட தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. தன்னம்பிக்கை விடாமுயற்சி அப்படிங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் இல்லை. தன்னம்பிக்கை அப்படின்னா நம்மளால எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான். ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு நமக்கு விடாமுயற்சி வேணும். அந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது எப்படி வரும்னா, தொடர்ந்து பயிற்சி செஞ்சாதான் வரும். சின்ன சின்ன விஷயங்கள்னா கூட, இப்ப ஒன்னும் இல்ல, நம்ம என்ன பண்ணுவோம், காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வைப்போம். ஆனா காலையில 4 மணிக்கு நம்மளால எந்திரிக்க முடியாது, அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப படுத்து தூங்கிடுவோம். ஆனா காலையில எந்திரிச்சு படிக்கணும்னு டிசைட் பண்றது நம்ம தான், ஆனா அதை செயல்படுத்தாம விடுறதும் நம்ம தான். ஸோ அது வந்து இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். ஒரு அந்த விடாமுயற்சி, தொடர் பயிற்சி இருந்தா தன்னம்பிக்கை தன்னால வந்துடும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு புரிஞ்சுக்கல அப்படின்னா தான் நமக்கு அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும். ஆனா நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுல நிறைய விஷயங்களே, இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இருக்குன்னா கூட அது நமக்கு வந்து புரியாததுனால நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா எஃபர்ட் எடுத்து அதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்கில்லா இருந்தாலும் நம்ம கைவசம் வரும். நிறைய இன்னைக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்னு நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கு. அதை எல்லாருமே இளைஞர்கள் பயன்படுத்திக்கணும். பொதுமக்கள், பெற்றோர்கள் இளைஞர்களை சரியான முறையில வழி நடத்தணும். ரெண்டாவது, பார்வையற்றோர், இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள், உடல் சவால் உடையவர்கள், இவங்கெல்லாம் ஜென்ரலா பாத்தீங்கன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, அவங்க போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் அதனாலதான் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இந்த சமுதாயத்துல இருக்கு. அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா இப்ப நான் பார்வை இல்லாம பிறந்தேன்னா அதுக்கு நான் காரணம் கிடையாது, ஒரு சயின்டிபிக் ரீசன், நிறைய ரீசன்ஸ் இருக்கு. சொந்தத்துல திருமணம் செஞ்சுக்கிறது, நடுவுல ஆக்சிடென்ட் ஆல வர்றது, ஊட்டச்சத்து குறைவால, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணையும், அதான் இந்த ஜென்மத்துல இருக்காங்கன்னு அந்த குடும்பத்தையே ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஆட்டிடியூட். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒண்ணு அவங்களால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு ஆட்டிடியூடு, இன்னொன்னு என்னன்னா எக்ஸ்ட்ரா சென்ஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் சொல்லுவாங்க. ஜென்ரலா நம்ம கிராமப்புறத்துல எல்லாம் கண்ணை கெடுத்த தெய்வம் மதிய கொடுத்தான் அப்படிம்பாங்க. கண்ணு தரலன்னா இன்னொரு அவங்களால அது எக்ஸ்ட்ராவா ஒரு சென்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் அவங்களால செய்ய முடியும் அப்படின்னு. சோ இது ரெண்டுமே தப்பான ஆட்டிடியூட். என்ன அப்படின்னா, அவங்களால பார்வை இழப்பு அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மற்ற புலன்கள்ல இருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டினுடைய கான்பிடன்ஸையும் அது எடுத்துரும். ஆனா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற சென்ஸ், இப்ப காதுகளை கைகளை பயன்படுத்தி, இப்ப நீங்க சாதாரணமா ஒரு புத்தகத்தை எடுத்து லெட்டரை எடுத்து படிக்கிறதுக்கு நாங்க அந்த பிரெயில் கத்துக்கிட்டாதான் முடியும். அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அந்த மொபிலிட்டி கேன் வச்சுக்கிட்டு ஒன்னொன்னதுக்கும் ஒவ்வொரு அந்த டெய்லி லிவிங் ஸ்கில்ஸும் பயிற்சி பண்ணணும். ஆனா பயிற்சி பண்ணா முடியாததுன்னு ஒன்னும் இல்லை. சோ அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை மட்டும் அவங்க வந்து பொதுமக்கள் செய்யணும். அவங்களையும் ஒரு ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். அந்த ஈக்குவாலிட்டி, ஃபுல் பார்ட்டிசிபேஷன், இன்னைக்கெல்லாம் அது சட்டமே வந்துருச்சு. அந்த சட்டத்தின்படி அவங்கள முழுமையாக பங்கேற்க செய்து ஒரு ஈக்குவல் ரைட், அவங்களுக்கு வந்து சம வாய்ப்பு, சம அந்தஸ்து, இதெல்லாம் முழுமையான பங்கேற்பு, இதெல்லாம் பண்றதுக்கு பொதுமக்களும் சமுதாயமும் ஒத்துழைச்சாதான் இத அச்சீவ் பண்ண முடியும்.
பார்வை இழப்பு குறிப்பா அந்த அவங்க எப்படி படிக்கணும், இப்ப என்னென்ன முறைகள்லாம் வந்திருக்கு, அந்த பிரெயில் முறை என்ன, அதை பத்தின செயல்பாடு, இன்றைய காலகட்டத்தில் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி எப்படிலாம் மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து மிக சிறப்பாகவும் விரிவான ஒரு தகவலை வந்து கொடுத்தீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் மேடம்.
நானும் புதுகை பண்பலைக்கு இந்த அரிய வாய்ப்பினை கொடுத்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களை, இதுவரை பிரெய்லி குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரி ஓய்வு பெற்ற வரலாற்று துறை பேராசிரியர் முனைவர் கே ராதாபாய் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM9.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.